குறித்தாக இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலுக்கு கல்வி மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அதனால்தான் நம்முடைய இலக்கியங்கள் கூட கண்ணுடையோர் என்போர் கற்றோர் என்று தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகின்றது. கல்வியை தொட்டிலிருந்து இடுகாடு வரை, புதைகுழி வரை கல்வியை தேட வேண்டும். சீக் நாலேஜ் ஃப்ரம் கிரேடில் டு தி கிரேவ். கல்விக்கு எல்லை இல்லை. எப்பொழுதும் எப்பொழுதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் கட்டாயம். சங்க பழமொழி சொல்லுகின்ற பொழுது, கற்றது கைமின் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னார்கள். இன்றைக்கு அது புது மொழியாக மாறி, கற்றது கால்குலேட்டர் அளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவு என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு உலகம் நம்முடைய கையில் இருக்கின்றது. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம், இந்த உலகம் வேக வேகமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஈடு கொடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்துக் கொள்வதற்கு கல்வி ஊன்றுகோலாக இருக்கின்றது. முதன் முதலாக இங்கே தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இறைவன் நம்முடைய நபிமார்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது, நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய தீனியாத்தை சொல்லுகின்ற பொழுது, உம்மத்தார்களிடமும் உற்ற நண்பர்களிடமும் கேள்விகளை கேட்கின்ற பொழுதும், எதை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று சொன்னால், அறிவை கொண்டுதான் முன்னேற முடியும். சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவிக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, காக்கையை போல் ஒற்றுமையாக கூடி பழகக்கூடிய அறிவோடு இருக்கக்கூடியது. செயல்பாடுகளும் சிந்தைகளும் மாறுகின்ற அளவில் மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான் இறைவன். அந்த பகுத்தறிவை கொண்டு, அந்த ஞானத்தை கொண்டு நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கு சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் மற்றவர்களை விட இப்பொழுதுதான் கல்வித்துறையில் இந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் நாம் விழிப்புணர்வோடு ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த நல்லவர்கள் கல்விக்கூடங்களை, மதரசாக்களை கட்டி வைத்தார்கள். அந்த நிலை இப்பொழுது வளர்ச்சி அடைந்து, நாமும் நம்முடைய சமுதாயத்தை ஒரு மேம்பாடான சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு கல்வி கொடுத்தால்தான் முன்னேற முடியும் என்பதை நாம் உணர தலைப்பட்டு இருக்கின்றோம். முதன் முதலாக ஒரு குழந்தை கல்வி அறிவு பெறுகின்ற பொழுது, அன்றைக்கு நாமெல்லாம் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுது 5 வயது முடிந்தவுடன் தான் பள்ளிக்கூடத்திலே கொண்டு நம்மளை சேர்க்க ஆரம்பித்தார்கள். பள்ளிக்கூடத்தில் 1வது வகுப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, 5 வயது முடிந்ததற்கு பின்னால் தான் நாம் பள்ளிக்கூடத்தில் சென்று படித்தோம். இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன? 2.5 வயதிலேயே குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்கக்கூடிய நிலைமை. நம்முடைய குழந்தை நல்ல கல்வி பெற வேண்டும் என்று சொன்னால், காலையிலே சுபுகு தொழுவதற்கு எழுந்திருக்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கு காலையிலேயே பேருந்து வந்து நின்றுவிடும், குழந்தையை ஏற்றி செல்வதற்கு வாகனம் வந்து நின்றுவிடும். அதனால் தன்னுடைய குழந்தையை மிக சீக்கிரமாக உடை அணிவித்து நல்ல உடைகளை கொடுத்து சுமக்க முடியாத அளவிற்கு புத்தகத்தை கொடுத்து, ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி சுமை தாங்கிகளாக பைகளை புத்தகத்திலே நிரப்பி நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்று ஓடியாடி அதற்கு தேவையான உணவு பண்டங்களை பதார்த்தங்களை சமைத்து கொடுத்து அனுப்பி வைத்து விட்டுத்தான் பெருமூச்சு விடுகின்றார்கள். என்ன நிலைமை? ஒரு பக்கம் என்னுடைய குழந்தையும் பிற குழந்தைகளைப் போல நல்ல தமிழிலே பேச வேண்டும், நல்ல ஆங்கிலத்திலே உரையாட வேண்டும், நல்ல கல்வியை அடைய வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே இருக்கின்ற பொழுது நாம் இரண்டு சமுதாய கல்வி, தீனியாத்து கல்வி, இந்த இரண்டு விதமான கல்விகளையும் நாம் நிச்சயமாக வழங்கினால்தான் இன்றைக்கு இல்மையும் படித்துக்கொண்டு இந்த உலகத்திலேயும் வாழக்கூடிய நிலையை நம்மால் எட்ட முடியும். அன்றைக்கு தமிழகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் சற்றேறக்குறைய 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்வி கூடங்கள் தான் இருந்தது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாம் கல்வி கூடத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் கீழக்கரையில் ஹமீதியா பள்ளிக்கூடம், முதுகுளத்தூரில் பள்ளிவாசல் நடுநிலை பள்ளி, அதோடு மட்டும் இளையாங்குடியில் ஒரு நடுநிலை பள்ளி, இந்த மாதிரியாகத்தான் இருந்தது. அப்பொழுது முதுகுளத்தூரில் இருந்து கூட மேல்நிலை கல்வி கற்பதற்கு, அதாவது 10வது வகுப்பு வரை, அப்பொழுது மெட்ரிகுலேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, மெட்ரிகுலேட் என்று சொன்னால் யார் 10வது வகுப்பை முடித்திருக்கின்றாரோ அவருக்கு பேர் தான் மெட்ரிகுலேட். அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் அப்பொழுது சேர்க்கப்பட்டிருந்தது. அந்த நிலையிலே 8வது வகுப்பிற்கு மேல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழக்கரையிலே தான் வந்து படிக்க வேண்டும், அல்லது அதற்கு பின்னால் நம்முடைய நல்ல உள்ளம் படைத்த பெருந்தனக்காரர்கள் உயர்கல்வி, பாளையங்கோட்டையிலே கிறிஸ்துவ பெருமக்கள் கல்லூரிகளை கட்டி வைத்து மாணாக்கர்களுக்கு பயிற்சி தந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக மதுரையிலே ஒரு சில, இதை பிற சமயத்தவர், நாம் அதை பார்த்துவிட்டு நம்முடைய மாணவர்களும் இஸ்லாமிய மாணவர்கள் தங்களுடைய சீரிய கல்வியை கற்று தேர வேண்டும் என்று சொல்லி நமக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்த ஒரு ஸ்தாபனம் ஜமால் முகமது கல்லூரி திருச்சிராப்பள்ளி. அதற்கு பின்னால் தான் உத்தமபாளையத்தில் கருத்த ஹாஜி கருத்தராவுத்தர் கலைக்கல்லூரி, அதோடு மட்டுமல்லாது அதிராம்பட்டினத்தில் காதோர் மைதீன் கல்லூரி, அதற்கு அடுத்து மேல் விசாரத்தில் ஒரு கல்லூரி, அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவுதான் பெரிய கல்லூரி என்று பார்க்கின்ற பொழுது இந்த கல்லூரிகளை தவிர கல்லூரிகளே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் கீழக்கரையில் பெண்களுக்காக ஒரு கல்லூரி, அதோடு மட்டுமல்லாது பொறியியல் கல்லூரிகள், சென்னையிலே கல்லூரிகள், நாகர்கோயிலே கல்லூரிகள், திருநெல்வேலியிலே கல்லூரிகள், இப்படி கல்வியிலே நாம் முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைப்பதற்கு முனைந்திருக்கின்றோம். நாயகம் அவர்கள் உம்மி நபியாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் இறை வேதத்தை இறக்குகின்ற பொழுது ஜிப்ரீல் அவர்கள் கட்டி தழுவி உமக்கு இறைவனுடைய திருத்தூதராக பட்டம் இறக்கப்பட்டிருக்கின்றது, இறை வேதத்தை அல்லாஹ் இறக்குவதற்கு அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஓத தெரியாதே எனக்கு. உம்மி நபி அவர்கள், அவர்கள் நல்லவர்களாக எல்லோருக்கும் பிரியமானவர்களாக, அவர்கள் தம்முடைய இளமை வாழ்க்கையை அனாதையாக இருந்தாலும் இளமை வாழ்க்கை அவர் இருக்கின்ற பொழுது கல்வி அறிவு பெற்றிருக்கவில்லை, அதனால் தான் ஜிப்ரீல் அவர்களிடம் எனக்கு ஓத தெரியாதே என்று சொன்னார்கள். நாயகம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அவர்கள் இக்ரா ஓதுவீராக, உம்முடைய இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்ற இறைவசனத்தை முதலிலே இறக்கி நம்முடைய திருவேதம் இறக்கப்பட்டது. நாயகம் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது கல்வியினுடைய மகத்துவம் மிக மிக முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினாலே முதன் முதலாக இன்றைக்கு அறிவுள்ள சமுதாயம் உலகத்திலே வளர வேண்டும் என்பதற்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் தம்முடைய யுத்த கைதிகளை என்ன செய்தார்கள் என்றால் விடுவிப்பதற்காக முதன் முதலாக யார் ஒருவர் 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர் விடுதலை அளிக்கப்படுவார் என்று ஒப்பந்தம் செய்தார்கள். எந்த அளவுக்கு ஈடுபாடு, கல்வியின் மகத்துவத்தை தான் அறிந்திருக்கவில்லை. இறைவனுடைய திருத்தூதராக இருந்தாலும் நம்முடைய உம்மத்துகள் நம்மளோடு இருப்பவர்கள் கல்வி அறிவு பெற்று வளர வேண்டும், மிளிர வேண்டும் என்பதற்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த திட்டத்தை அவர்கள் சொன்னார்கள். சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு இந்தியாவும் சீனாவும் தான் கல்வியில மிகப்பெரிய யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு நாடு. நம்முடைய தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்திலே பெரிய பல்கலைக்கழகம், பீகாரிலே நலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது. அதை போல சீனாவிலே அறிவு பூர்ந்த கல்வியாளர்கள் இருந்தார்கள். அதனால் தான் அங்கிருந்த பெரிய அறிஞர் கன்ஃபூசியஸ் போன்ற அறிஞர்கள் இருந்தார்கள். சீனாவிலே இருந்து பாகியான், யுவான் சுவாங் போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவிலே வந்து இந்தியா எப்படி இருக்கின்றது என்பதை பார்வையிடுவதற்காக இந்த நாடு பூரா தேசம் பூராக வந்து சுற்றி அறிந்து இந்தியாவை பற்றி அவர்கள் எழுதி சென்றார்கள். அதனால் தான் கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள், சீனா சென்றேனும் சீர்கல்வி பெருகவென்று தேனான வாய் திறந்து நம்முடைய நாயகம் அவர்கள் மிளிந்தார்கள். ஆக இந்த கல்வியிலே இப்பொழுதுதான் நம்முடைய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக கல்வி பாதையிலே பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நம்முடைய அன்பு குழந்தைகள் திரைகடலோடியும் திரவியும் தேடு என்ற வார்த்தைக்கு இணங்க பள்ளியிலே படிக்க வைக்கின்ற பொழுது உடனே என்ன செய்வார், நீ படித்தது போதும், உடனே நாம் என்ன செய்வோம், சம்பாதிச்சு வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும். அதனால நம்முடைய தந்தையார் அவர்கள் அன்றைக்கு முதன் முதலாக சென்றது பர்மாவுக்கு சென்றார்கள். அதற்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலோனுக்கு சென்றார்கள். மலேசியா போன்ற, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்றார்கள். அதோடு கல்வியறிவை நிப்பாட்டி விட்டு 8வது வகுப்பு முடிச்சாச்சுன்னா நீ உங்க அத்தா பாஸ்போர்ட் எடுத்துருவாரு, நீ அங்கேயே போய் வேலையை பாரு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பர்மாவில் இருந்து அகதிகளாக இங்கே நாடு திரும்பிய போது, மலேசியாவிலிருந்து அனுப்பப்பட்ட போது அவர்கள் உணர தலைப்பட்டார்கள், கல்வி அறிவு இல்லாத காரணத்தினாலே எவ்வளவு நாம் கஷ்டப்படுகின்றோம். இப்பொழுது ஒரு தொழிலில சாதாரண ஒரு பாமரனும் அவன் தாய் தந்தையர் வழிவந்தவர்களாக தந்தையினுடைய தொழிலை கற்றுக்கொண்டவனாக அவன் தொழிலையும் செய்கின்றான். அதே நேரத்திலே பட்டப்படிப்பு படித்து கல்வி அறிவு பெற்றவருக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இன்றைக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னால் இந்த துபாய்க்கு வருகின்ற பொழுது சென்னையினுடைய விமான தளத்திலே அங்கே நின்று கொண்டு என்னுடைய பயணச்சீட்டை பெற்று இருக்கையை பெறுவதற்காக நின்று கொண்டு அப்பொழுது ஒரு தாள் தருகின்றார்கள் இல்லையா பாஸ்போர்ட்டோட, அந்த தாளை புல்லப் செய்து கொடுக்க வேண்டும். இந்திய சிட்டிசன், வெளிநாடு செல்கின்றவர்கள், என்ன காரியத்திற்காக செல்கின்றீர்கள், உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் என்ன, உங்களுடைய எதற்கு செல்கின்றீர்கள், சுற்றுலா செல்கின்றீர்களா, தொழிலுக்கு செல்கின்றீர்களா என்று. நம்முடைய அருமை சகோதரர்கள் அந்த விமான தளத்திலே கையேந்தி நின்ற பரிதாப காட்சியை பார்க்கின்ற பொழுது எனக்கு மனம் பதை விதைத்தது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் வேலைக்காக இங்கே வருகின்றார்கள். ஆண்டவன் அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கின்றான். ஆனால் அந்த படிவத்தை நிரப்புவதற்கு அவர்கள் ஒவ்வொருத்தரிடமாக சென்று எனக்கு இந்த பாரத்தை நிரப்பி கொடுங்கள், இந்த படிவத்தை நிரப்பி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவரவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒரு நிலைக்காக சொல்லவில்லை, 10 பேருக்கு அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை. அதிலேயே நம்முடைய மதத்தை சார்ந்தவர்கள் படிக்காத காரணத்தினால் அந்த படிவத்தை நிரப்பி அவங்க இமிகிரேஷன் கிளியரன்ஸ் உள்ளே வருவதற்காக செய்கின்ற அந்த அவலைகளை படித்திருந்தால், அந்த படிப்பு என்பது ஒருமை தான் கற்ற கல்வி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், 7 பிறப்பும் நமக்கு பிறப்புல நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் அது கல்வி என்பது அவர்களுக்கு வாழ்க்கையிலே வழிகாட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அத்தகைய அருமையான கல்வியை நாம் கற்றுக் கொடுப்பதற்கு இன்றைக்கு மனம் வந்து ஒவ்வொரு ஊரிலேயும் நம்முடைய முஸ்லிம் பெருமக்கள் நம்முடைய சமுதாய மக்கள் கல்வியின்பால் அக்கறை காட்ட ஆரம்பித்து இருக்கின்றார்கள். பள்ளிக்கூடங்களை ஆரம்பிப்பது, இப்பொழுது தமிழகத்திலே கல்விக்கூடம் ஆரம்பிப்பதிலே இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்கின்றது என்றால், குறிப்பாக சிறுபான்மை இன சமுதாயம் கல்வி நிலையங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் அனுமதி பெற வேண்டாம் என்றுதான் இந்திய அரசியல் சட்டம் சொல்கின்றது. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களாக ஆரம்பித்துக் கொண்டு ஆரம்பித்த 2 மாதங்களுக்குள் உங்களுடைய அரசுக்கு தெரிவித்தால் போதும் என்று அரசியல் சட்டம் சொல்கின்றது. ஆனால் உண்மையிலேயே செயல்பாடு என்ன இருக்கின்றது என்று சொன்னால் இவர்கள் ஆரம்பிப்ப விடுவதில்லை. நாம் சிறுபான்மையர் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. சிறுபான்மையர்கள் என்றால் யார்? இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி. அரசியல் சட்ட பெஞ்ச் இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டிலே அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சிறுபான்மையினர் என்று சொல்லி சிறுபான்மையர் அல்லாதவர்கள் அந்த சலுகைகளை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் நெய்னா முகமது, நான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் அது சிறுபான்மை பள்ளிக்கூடம் அரசியல் சட்டம் சொல்லுகின்றது. கேரளா ஹைகோர்ட்டிலே ஜட்ஜ்மெண்ட் ஜோசப் என்பவர் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் அது சிறுபான்மை பள்ளிக்கூடம் அல்ல, அவர்கள் தான் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், தனிப்பட்ட நபர் ஆரம்பித்தால் அதை நாங்கள் சிறுபான்மை நிறுவனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு சபையினால், அது ஒரு நிறுவனத்தினால், ஒரு அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சிறுபான்மை நிறுவனம் என்று ஏற்றுக்கொள்வோம். அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். ஏற்கனவே சிறுபான்மை நிறுவனம் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு எல்லாம் நீங்கள் சிறுபான்மை நிறுவனம் தான் என்பதை நிரூபியுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்மளுடைய நிலைமை நமக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கும். ஏன் இதை என்று சொன்னால், மொழி சிறுபான்மை. சமஸ்கிருதம் பேசுறவன் எந்த ஒரு நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில், மைனாரிட்டி என்றால் குறைவாக எண்ணிக்கையிலே இருப்பவர்கள். மைனாரிட்டி என்றால் பெரும்பான்மை சிறுபான்மை. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து மத வழிபாட்டிலே நாம் சிறுபான்மை. ஆனால் மொழி வழியிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எனக்கு சிறுபான்மை உண்டு என்று இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சௌராஷ்டர்கள், நாங்கள் குறைந்த எண்ணிக்கையில் மொழியை பேசுகின்றோம், எனக்கு சிறுபான்மை அந்தஸ்து கொடுங்கள். இன்னும் சொல்ல போனால் கல்வித்துறையிலே கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே கல்விக்கூடங்களை நிறுவி செயல்படுத்தி வருபவர்கள் நாடார் பெருமக்கள். அந்த நாடார் சமுதாய மக்கள் இன்றைக்கு பெரும்பான்மையான கல்விக்கூடங்களை நிறுவி அவர்கள் சமுதாயத்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களும் எங்களுக்கு சானார். சானார் பேரளவிலே சொல்லக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சட்டத்தின் முன்னால் என்ன வைக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் சானார் பனையேறிகள், எங்களுக்கு மைனாரிட்டி கூட என்று கேஸுக்கு போடுகின்றார்கள். ஆக இதெல்லாம் பார்த்துட்டு தான் யார் மைனாரிட்டி என்பதை இந்த அரசாங்கம் நிர்ணயிக்கட்டும் என்று இப்ப சுப்ரீம் கோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டிலே வழக்கு, கேரளா ஹைகோர்ட்டிலே வழக்கு, இப்பொழுது டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் 15 மெம்பர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சில் அந்த வழக்கு நிலுவையில் 2 வருஷமாக இருக்கின்றது. இன்னும் அதை பற்றி தூசி தட்டி யாரும் எடுத்து பார்க்கவில்லை. இப்பொழுது நான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் மைனாரிட்டி தான், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கிடையாது. இந்த சிறுபான்மை அந்த இப்ப நிறைய பள்ளிக்கூடம் ஏற்கனவே உள்ள எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வழி வழியாக கல்வி கூடங்களை நடத்தி வந்தவர்கள் வழக்கு போட்டு தான் சிறுபான்மை. ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு கேட்கின்ற பொழுது சிறுபான்மை அந்தஸ்து இருக்கின்றதா, இதுல அரசாங்கம் இன்னொன்று இப்பொழுது என்ன பாலிசி ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், முன்ன கல்வி கூடம் ஆரம்பிச்சா அரசு தான் உதவி செய்யும் ஒரு நிறுவனத்தை, ஒரு பள்ளிக்கூடத்தை. ஏனென்றால் உண்ண உணவு உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் மக்களுக்கு செய்ய வேண்டியது. அதோடு மட்டுமல்லாது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அறிவை போதிப்பதற்காக கல்வி கூடங்களை நிறுவ வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. ஆனால் அரசு இப்பொழுது அதை தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கூறுவது, இன்றைக்கு பெரும்பான்மையான சமுதாயத்தினர் நாங்கள் கல்வி கூடம் ஆரம்பிக்கின்றோம் என்று சொன்னால் அதை வியாபாரமாக ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் சமுதாய சேவை செய்வதற்காக வருவதில்லை. அதனால் கல்வி கூடம் ஆரம்பித்தால் உங்களுக்கு போதனா மானியம் கிடையாது. ஆசிரியர்கள் நியமித்தால் நீங்கள் தான் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்ப ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்றால் நாம என்ன செய்யறோம், நம்முடைய ஓரளவு கல்வி கூடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பணத்தை வசூலிச்சு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகின்ற பொழுது ஆசிரியரை போடுறது சம்பளத்துக்கு அரசாங்கம் தரவில்லை என்று சொன்னால் அந்த மாணவர்களிடம் தான் வசூலிக்க வேண்டும். இப்ப இது தமிழ்நாட்டிலே அதிகமாக பெருகிவிட்ட நிலையிலே அரசு கல்வி கூடங்களுக்கு 90வது வருஷத்தில் இருந்து எந்த விதமான உதவியையும் செய்வதில்லை. ஆக உடனே இதை நினைச்சுதான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது? ஏன்னா ஓரளவு நம்ம கொடுக்கிற போது அதை நடத்துறதுக்கு அளவுக்காவது நமக்கு பணம் வேண்டும். இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் கல்வி கூடம் எந்த நிலையில இருந்தது என்று சொன்னால் ஸ்டேட் போர்டு இருந்தது, மாநிலத்தினுடைய கல்வி திட்டம். அதற்கு அடுத்தபடியாக ஆங்கிலேயர்கள் ஆங்கில கல்வி, அனைத்து பாடமும் மொழியை தவிர ஆங்கிலத்திலே படிக்க வேண்டும் என்பதாக மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம். நம்மளை ஆண்டு விட்டு சென்றார்கள் வெள்ளையர்கள், அவர்களுடைய வம்சாவளியினராக வந்தவர்கள் அவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள். ஏன்னா ஆங்கிலேயரும் இந்தியரும் கல்யாணம் முடிச்சு அதன் காரணமாக வந்த வாரிசுகள் அவர்களுக்கு அவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்க. நீங்க என்ன திருச்சிராப்பள்ளி, சென்னை, வேலூர் போன்ற இடங்கள்ல எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக ஆங்கிலோ இந்திய கல்வி திட்டம். அதற்கு அடுத்தபடியாக மைனாரிட்டியர்களுக்கு என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்துக்கு, நம்ம சொல்றோம் இல்லையா எங்களுடைய பாடத்தை படிப்பதற்கு சிறுபான்மையினர் சமுதாயத்தினர் நலனிற்காக ஓரியண்டல் எஜுகேஷன். இதுல தான் நமக்கு ஒரு சலுகை என்னன்னா, நீங்க தமிழுக்கு பதிலா அரபி வச்சுக்கலாம், உருது வச்சுக்கலாம், ஹிந்தி வச்சுக்கலாம், கன்னடம் வச்சுக்கலாம், சமஸ்கிருதம் வச்சுக்கலாம். இது ஓரியண்டல் எஜுகேஷன். இப்ப நீங்க பேப்பர்லயும் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துருக்கலாம். அரசு இப்ப என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த கல்வி கூடங்கள் எல்லாம் வியாபாரங்களாக மாறி இருக்கின்றன, நல்ல கல்வியை தரவில்லை. அதனால் நாங்கள் சமச்சீர் கல்வி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரே பாடத்திட்டம், ஒரே பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்கு இங்கிலீஷில் ஈக்குலேட்டரல் எஜுகேஷன், சமச்சீர் கல்வி. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி இருக்கிறதுக்கு 500 மார்க், மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு 1200 மார்க், ஆங்கிலோ இந்தியனுக்கு 1100 மார்க், ஓரியண்டல் கல்விக்கு 700 மார்க். இதை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க் ஷீட் மதிப்பெண் தாளை சமப்படுத்தினார்கள். பரீட்சை இதே மாதிரி நடக்கும், மதிப்பெண் தாளை மட்டும் 500க்கு கொண்டு வந்தார்கள். நீ எந்த இதில் படிச்சு வந்திருந்தாலும் அதில் இங்கிலீஷில் படிச்சியா தமிழில் படிச்சியான்னு இருக்காது, சப்ஜெக்ட் போட்டிருக்கும், மதிப்பெண் போட்டிருக்கும். நீங்க 1200 மார்க் எடுத்தா அதை உடனே 500க்கு ஆக்கி அதுதான் மதிப்பெண்ணாக பதியப்பட்டிருக்கும். இப்படி கொடுப்பதை இப்பொழுது சிபிஎஸ்இ திட்டம், அதுதான் இப்போ ஆல் இந்தியா லெவல்ல ரெண்டு கல்வி இருக்கு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஐசிஎஸ்இ, இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலன்சியாக வருகின்ற பொழுது அவர்களோடு போட்டி போடத்தக்க விதத்தில் கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இதற்கு ரெண்டு காரணம், அரசியல் காரணமும் உண்டு. பாமக கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் எல்லாம் கல்வியை வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு பாராமுகமாக இருக்கின்றது. ஆகவே இதிலே நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய தமிழக அரசு கல்வியை சமச்சீர் கல்வியாக வருகின்ற கல்வி ஆண்டிலே இருந்து அந்த பாடத்திட்டத்தை போட்டியிருக்கின்றார்கள். சிலபஸ் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தை சென்ட்ரல் போர்டுக்கு ஈக்குவலன்சியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் முதன் முதலாக புத்தகங்களும் தயாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். 1வது வகுப்பிலேயும் புத்தகம் வரப்போகுது, 6வது வகுப்பிலேயும் புத்தகம் வரப்போகுது. இது ஃபேஸ்டு மேனர், படிப்படியாக கொண்டு வருவது. இந்த வருஷம் 1வது வகுப்புக்கும் 6வது வகுப்புக்கும், அதாவது வருகின்ற கல்வியாண்டில், அடுத்த கல்வியாண்டில 2, 3, 7, 8, அதற்கடுத்து 5வது வகுப்பு 10வது வகுப்பு வந்துடும். ஆக இப்போ கல்வியில இந்த கல்வி திட்டத்தை எல்லாம் இதுல நம்முடைய குழந்தைகள் படிக்கின்ற பொழுது அதுல ஒரு சிறிது சுணக்கம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய பெண்களுடைய கல்வி முழுமையாக இல்லை. ஏற்கனவே சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினர் கல்வியில 10% கூட 20% கூட நாம் படிக்கல. அதில் இப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கங்கே கல்விக்கூடங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கல்விக்கூடங்களில பெண்களும் கல்வி பயிலுகின்றார்கள். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடம் நிதியுதவி பெற்று நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், நிதி உதவியின்றி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், இந்த நிதி உதவி நிதி பெற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் பெண்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள். அவர்களும் 8வது வகுப்புக்கு மேல் படிப்பதே இல்லை. அது என்னன்னா, நம்ம தீனியாத்து கல்வி ஓரளவு ஓதுவதற்காக பள்ளிகளிலே சென்று படிக்கின்றார்கள். அன்றைக்கு பொதுவாகவே தமிழிலே பழமொழி சொல்லுவேன், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுதல் என்று சொல்வதே இஸ்லாமியர்களுடைய வார்த்தை தான். அது தமிழ் படித்து வருகின்ற பொழுது வந்து சேர்ந்துருச்சு. ஓதுதல் என்றால் படித்தல் என்று அர்த்தம். ஆக பெண்களுடைய கல்வியில நாம் இன்னும் பின்தங்கி இருக்கின்றோம். குறைந்தபட்சம் இப்பொழுது 12வது வகுப்பு அளவுக்காவது படித்தால்தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு தானே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலை நம்மால் உருவாக்க முடியும். ஏனென்றால் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அனுப்பியவங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க வீடுகளிலே பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள், அந்த குழந்தை 2.5 வயது குழந்தை அங்கே சென்று எல்கேஜி யுகேஜி படித்து வரக்கூடிய குழந்தை பாடத்திட்டத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து அம்மாட்ட கேட்கிறவது இந்த அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது, சொல்லிக் கொடுக்க இயலவில்லை. அப்ப அந்த குழந்தை அழகான மொழியில சொல்லும், நீ என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ என்ன மம்மி சொல்லி இருக்கின்றார்கள். ஆக நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பெண்களுடைய கல்வியை முன்னேற்ற வேண்டும். ஆனால் இந்த பெண்களுடைய கல்வி இன்றைக்கு பத்திரிகைகள் வாயிலாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்மளுடைய குழந்தைகள் நன்றாகவே படித்து அதிகமான மதிப்பெண்களை வாங்குகின்றார்கள். இப்பொழுது பரிசுகளை நற்கிசிலையெல்லாம் பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள் பல ஊர்களிலே இருந்து கல்விக்கு ஊக்குவிப்பு செய்கின்றார்கள். ஏழை எளியவர்கள் கல்வி கற்க செய்ய வேண்டும், ஏழை எளியவர்கள் வளம் பெற வேண்டும். நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் கல்வி கட்டாயம் கல்வி, அதுக்காகத்தான் இந்திய அரசு இப்பொழுது கல்வி உரிமை சட்டம் என்று போட்டு இருக்கின்றார்கள். 6 முதல் 14 வயது வரை கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதற்காகவே உலக வங்கியிடமிருந்து கடன்களை பெற்று அவர்களுடைய உதவியோடு தமிழ்நாட்டிலே திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஃபேஸ்டு ப்ரோக்ராமா டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், 1லிருந்து 5வது வகுப்பு வரை கல்வியை மேம்படுத்துதல் 5 ஆண்டு காலம் நடத்தினார்கள். அதற்கு பின்னால் சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் கல்வி. நம்மளுடைய ராஜீவ் காந்தி பிரதம மந்திரியாக இருக்கின்றவர்கள், அவர் தான் முனைப்போடு இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நாட்டிலே பரவ வேண்டும், தகவல் தொழில்நுட்பம் விரிவடைய வேண்டும் என்று பாடுபட்டு செயல்பட்டவர். அவர் சொல்லுகின்ற பொழுது கல்வியினுடைய பிரியாம்புல், அவர் புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை வகுக்கின்ற பொழுது அதில் உள்ள வாசகம் என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் கல்வி, ஏற்றமிகு கல்வி, எழுச்சிமிகு கல்வி, எப்போதும் கல்வி, வாழ்க்கைக்கு உதவுகின்ற கல்வி, இத்தகைய அடிப்படையில் தான் நம்முடைய கல்வி திட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடிப்படையிலே தான் இப்பொழுது கல்வியை மறுமலர்ச்சி நாம் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். இப்பொழுது நடுவண் அரசில அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு கபில் சிபில் அவர்கள் இப்பொழுது இடையிலேயே ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதாவது 10ஆம் வகுப்பில பொது தேர்வு அவசியமா அவசியம் இல்லையா, தேவையில்லை என்று சொன்னவுடன் அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு. எப்படி தேர்வு இல்லை என்று சொல்ல முடியும்? ஆக தேர்வு என்று வைத்தால்தான் இதிலே அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்களை இடுவதா, மதிப்பெண்களுக்கு பதிலாக கிரேடு என்று சொல்லக்கூடிய எழுத்தால் குறிப்பதா, டி என்று சொன்னால் டிஸ்டிங்ஷன், ஏ என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ், பி என்று சொன்னால் செகண்ட் கிளாஸ், சி என்று சொன்னால் தேர்ட் கிளாஸ், இதோட நிப்பாட்டிடுறதா, அல்லது இவர் எடுக்கிற மதிப்பெண்ண 35, 45, 55, 90 அப்படி போடுவதா? இது ஒரு விவாதம் போய்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது சிபிஎஸ்இல ரெண்டையும் வச்சிருக்காங்க, மதிப்பெண் இருக்கு, கிரேடு இருக்கு. ஆக ஒரு மாணவனுடைய முழுமையான வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கம்ப்ளீட் கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன், அதாவது வகுப்பறையிலே அந்த மாணவன் சேர்ந்ததிலே இருந்து அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, பல்துறை வளர்ச்சியாக இருக்கின்றதா, படிப்புல மட்டும் அவன் சிறப்பானவனாக இருக்கின்றானா, மற்ற எல்லா நிலைகளிலேயும் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், விளையாட்டு, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்று சொன்னார்களே, அந்த பழக்க வழக்கத்திலே ஊறி திளைத்தவர்களாக பண்பட்டவர்களாக இவர்கள் மாறுகின்ற பொழுது அந்த நடவடிக்கைகளை எல்லாம் ஒரு ஆசிரியர் வகுப்பறையிலே மாணவர்களை உற்று நோக்கி அவர்களுக்கு வழிகாட்டுதல் நடத்தி அவர்களை மேம்பாடடைய செய்ய என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து அதன் பிரகாரம் அவருக்கு மேம்பகுப்புக்கு கொடுக்கலாம். இப்பொழுது என்ன யோசித்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால், பாஸ் ஃபெயில்லாம் சொல்றதில்லை. இவர் 10ஆவது வகுப்பு படித்தவர், இவர் 8ஆவது வகுப்பு படித்தவர் என்ற நிலைமைக்கு மாறி வந்திருக்க, ஏனென்று சொன்னால் என்ன படிப்பு படித்தாலும் படிப்பை வச்சு வேலை கொடுக்கறதில்ல யாருமே. படிப்பு ஒரு பக்கம், அதுல அடுத்து நடைபெறக்கூடிய தேர்வு ஒரு பக்கம். இப்ப தமிழகத்திலேயே 500 மதிப்பெண்ணுக்கு 490 வரைக்கும் வாங்குறாங்க. அவருக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இவர் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவராக படித்து தேர்ந்தவர், அதனால இவருக்கு இந்த வேலையை கொடுத்துருவோம் கொடுக்கறது இல்ல. அவரும் வேலையில்லா திண்டாத்திர 100,000 பேரோட ஒருத்தரா பரீட்சை எழுதி அந்த தேர்வுல திரும்பவும் வைக்கக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட்ல தேர்ந்தால்தான் அவருக்கு வேலை. அப்போ ஒரு கேள்வி, இந்த படிப்புக்கு என்ன மதிப்பு? இது ஒரு பக்கம், படிப்பு என்பது வேலைக்காக அல்ல என்பதை முதலில் உணர வேண்டும். படிப்பு என்பது அவருடைய அறிவை மேம்பாடடை செய்வதற்காக, நல்லது கெட்டதை பகுத்துணர்ந்து பிரித்து அறிவதற்காக. பட் வாழ்க்கையில அவர் இந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து கொண்டு மற்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில அவர் செயல்பட்டால்தான் முன்னேற முடியும். அதற்கு கல்வி ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. அத்தகைய கல்வியை நாம் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். எல்லோருமே முடிச்சேர வேண்டும். நம்முடைய குழந்தைகள் இப்பொழுது அதனாலதான் தமிழக அரசாங்கம் கல்வியை மேம்பாடடை செய்வதற்காக பலவிதமான சலுகைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி, எந்த ஜாதி மத பேதம் அல்லாமல் என்ன செய்கின்றார்கள் என்றால், உடனே சத்துணவு திட்டம் என்று கிராமப்புற குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் என்று கொடுக்கின்றார்கள். வகுப்பறையிலே பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக யூனிஃபார்ம் சீருடைகள் கொடுக்கின்றார்கள், இலவச புத்தகம் கொடுக்கின்றார்கள், இலவச மருத்துவ வசதி செய்து கொடுக்கின்றார்கள். அதோடு மேல்நிலை வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது சைக்கிள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி திட்டங்கள், பெண்கள் கல்வியை தொடர வேண்டும் என்பதற்காக நடுவர் அரசு உதவியோடு ஒரு பெண் குழந்தை 8வதுக்கு மேல படிச்சா அவருடைய பேரில் 5000 ரூபாய் டெபாசிட் செய்யலாம், செய்து படிப்பை முடித்தவுடன் அவர் பெற்று செல்லலாம். அதோடு மட்டுமல்லாது 10வது வகுப்பு படித்து முடித்திருந்தால் திருமண உதவி திட்டம் படித்தவங்களுக்கு, அதை இப்ப 8வது வரைக்கும் குறைச்சிருக்காங்க, இருந்ததை 10வதாக்கி, ஏன்னா எல்லா குழந்தையும் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக திருமண உதவி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இதில் நாமும் பயன்பெற வேண்டும். நம்முடைய கல்வியை அதுதான் சொல்லுகின்றோம், எல்லாருமே குறைஞ்சது 12வது வகுப்பு அடிப்படை. இப்பொழுது கல்லூரிகள் அதிகம் வந்துவிட்டன. அதோடு மட்டுமல்லாது கல்வி கூடங்கள் தனியாக படிப்பதற்கு தொலைநிலை கல்விகள், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓபன் யூனிவர்சிட்டி, திறந்தவெளி பல்கலைக்கழகம், இவை எல்லாம் நாம் வேலையில் இருந்துகிட்டிருந்தாலும் படிக்கலாம். அதோட நம்ம படிக்கிற காலத்தில எல்லாம் ஈவினிங் காலேஜ் கிடையாது, இப்பொழுது மாலை நேர கல்லூரிகள். அதோடு மட்டுமல்லாது புதிய திட்டமாக சமுதாய கல்லூரிகள், சமுதாயத்திலே இருந்து உங்களுடைய இனத்தவர்களுக்கு, அனைவருக்கும், ஏழை எளியவர்களுக்கு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கைத்தொழிலை பயிற்றுவிக்கக்கூடிய தொழில் சார்ந்த பயிற்சி, இந்த பயிற்சியை கொடுத்து அவர்கள் முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தொழில் சார்ந்த கல்வியையும் படித்து கொடுக்க வேண்டும் என்பதாக திட்டங்களை தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட சட்டமன்றத்தில் கவர்னர் உரையிலே சொல்லுகின்ற பொழுது, ஒரு குடும்பத்திலே இருந்து, படிக்காத குடும்பத்திலே இருந்து முதன் முதலாக கல்லூரியிலே சென்று மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய அத்துணை செலவையும் இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் கல்வி வளர வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது நம்முடைய சமுதாயம் ஏற்கனவே வேலை வாய்ப்பில் 100 விழுக்காட்டில் நாம் வந்து 120 பிற்பட்ட சமுதாயத்தோடு ஒரு சமுதாயமாக இருந்தோம். கல்வியில 100 சமுதாயம் வேலை இருந்துச்சுன்னா ஓபன் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய பொது பிரிவு, அதில் 31%, அதில் யார் வேணாலும் போட்டி போடலாம். ஒரு வேலை அரசாங்கத்திலே வேலை இருக்கிறது என்றால் இனச்சுற்று முறையில் பொது பிரிவு எல்லாருக்கும், அதற்கு அடுத்தபடியாக மிகவும் பிற்பட்டவர் அவருக்கு 20%, பிற்பட்டோர் அவங்க 30%, அதற்கு அடுத்தபடியாக 19%, 18% SC ST ஹரிஜனா, 1% மலைவாழ் மக்கள். ஆக இதை 100% ஆக்கி இதில் வருகின்ற பொழுதுதான் நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனிப்பட்டது. ஏன்னா அவர் ராமதாஸ் போன்றவர்கள், நாங்கள் பாட்டாளி, எங்களுக்கு தனியாக வேண்டும் என்று அந்த 20% அவர் போயிட்டார். மிக பிற்பட்டோர் அதுவே இப்போ எனக்கு கூடாது, எங்களுக்குன்னு தனியாகவே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% பிற்பட்ட அந்த கோட்டாவிலே ஒதுக்கினார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பார்த்து இது நமக்கு சாதகம் இல்லை என்பதற்காக அரசிடம் திரும்ப செலுத்தி விட்டார்கள். எங்களுக்கு வேணாம், நாங்கள் எப்பவும் போல பிற்பட்ட சமுதாயத்திலேயே இருக்கோம், ஓபன் காம்படிஷன்ல போய்க்கின்றோம் என்று சொல்லிட்டு. ஆனால் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால 3.5% கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் நாம் இப்பொழுது ஓரளவு கல்வி கூடங்களில இட வசதி வாய்ப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்றது, அது உண்மை. இதற்கு முன்னால் மருத்துவ கல்லூரியில இடம் கிடைப்பதற்கு நமக்கு மொத்தமே பார்த்தா ஒரு 17-18 பேருக்கு தான் இடம் கிடைக்கும், அது அவங்களுடைய மெரிட்ல. இப்பொழுது முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த 3.5% வந்ததுனால நமக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 70 பேர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அதே அடிப்படையில் பொறியியல் கல்வியில் இடம் கிடைத்திருக்கின்றது, வேலை வாய்ப்பில் இடம் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக இதுவரைக்கும் முஸ்லீம்களை போலீஸில் எடுக்கிறதே இல்லை, அவர்கள் நம்மளை ஒதுக்கி வைத்து பார்த்திருக்கின்றார். இவர்கள் எல்லாம் வேறொரு நாட்டிற்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லியே இராணுவத்திலேயும் போலீஸிலேயும் நமக்கு உரிய மரியாதையே தருவதில்லை. இப்பொழுது இந்த 3.5% ஒதுக்கீடு செய்ததின் காரணமாக நம்முடைய மாணவர்கள் கணிசமாக இப்பொழுது போலீஸ் துறையிலே தேர்வு ஆகியிருக்கின்றார்கள். ஆக நமக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, பட் இது போதாது. அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில வைத்திருக்கின்றார்கள். நாம் 7% கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு நாம் போராட வேண்டும், அதற்கு ஒற்றுமை வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. நாம் ஒற்றுமையாக இருந்தால் காரியங்களை சாதிக்க முடியும். கல்வியில சமுதாயத்தில மறுமலர்ச்சி காண்பதற்கு ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக காரியம் சாதி. நமக்குள்ள பிரிவினைகள் இருந்தால் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நாம் அரசை அணுகுகின்ற பொழுது உடனே என்ன செய்கிறாங்க, கையை காமிச்சுறாங்க. இன்றைக்கு பிற மதத்தினர்கள் அரசாங்கத்தை கூட்டணியில் சேர்ந்திருப்பதின் காரணமாக பணிய வைக்கின்றார்கள். எனக்கு ஜட்ஜி இத்தனை வேண்டும், எங்களுடைய இனத்தை சார்ந்த நீதி அரசர்கள் இல்லை கொடுங்கள் என்று கேட்கின்றார். டிஎன்பிஎஸ்சி மெம்பர் கிடையாது, 16 உறுப்பினர்களே மெம்பர் கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதோடு போலீசிலே எங்களுக்கு உயர் பதவிகளிலே எங்களுடைய ஆட்கள் இல்லை என்று கேட்கிறார்கள். போய் கூட்டணி தத்துவத்தை சொல்லி நாங்கள் உங்களோடு கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இத்தனை ஆட்களை கொடுங்கள் என்று. நம்ம போனா உடனே என்ன சொல்லுகின்றார், அரசுல போன உடனே நெய்னாவது போய் சொல்லியாச்சுன்னா உடனே நீங்க முஸ்லீம் லீக்ல இருந்து போனா அவரை தாமுமுகாவ கூட்டிட்டு வாங்க, அவரை ஹைதர் அலிய கூட்டிட்டு வாங்க, இல்ல ஜவஹர் இல்லா என்ன சொல்றாரு, இந்த அடுத்த இதுக்கு போனா அந்த பிரிவு என்ன சொல்லுகின்றது. ஆக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தட்டி கழிப்பதற்கு வசதியாக போய்விடுகின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழ்வதில் அரசியல் ரீதியாகவும் காரியம் சாதிச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். அதில் வைஸ் டெசிஷன், சரியான முடிவு எடுக்க வேண்டும். நான் அரசியலிலே நேரடியாக ஈடுபட வேண்டும் என்று சொல்லவில்லை. நமக்கு தேவை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாரிசுகள் நல்ல நிலையை அடைய வேண்டும், அது மிக மிக முக்கியம். நல்ல நிலையை அடைவதற்கு அடிப்படை எது, கல்வி. அந்த கல்வியை கொடுப்பதற்கு பொதுப்படையாக நிறுவனங்கள் இருந்தாலும் நமக்கு நாமே நிறுவனங்களை ஏற்படுத்தி கொண்டால்தான் நம்மளுடைய குழந்தைகளை கல்வி அறிவு பெற செய்ய முடியும். பொது பள்ளிக்கூடத்திலே சென்று படிப்பதற்கு முடியாது, கல்வி அறிவிலே ஈடுபாடு கொள்வதற்கு. அங்கெங்கே இப்பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு ஊரிலேயும் பெரிய ஊர்களிலெல்லாம் சமுதாயத்தினுடைய பள்ளிக்கூடங்கள், சமுதாயத்திலிருந்து தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு அமைப்போ பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி வருகின்றோம். அதிலே நல்ல கல்வியை அனைவரும் சேர்ந்து நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் படிப்படியாக அவர்கள் முன்னேற வாய்ப்பும் வசதியும் ஏற்படும். அதற்கு நாம் உழைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது அரசிடம் காரியங்களை பெறுகின்ற பொழுது மற்றவனை விட நாம சளைச்சவங்க இல்லை. ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் காரியங்களை சாதிப்பதிலே நாம் சோடை போய் விடுகின்றோம். அத்தகைய சோடை போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை மிக மிக அவசியம். அதோடு மட்டுமல்லாது கல்வி பணி சீரிய பணி, இந்த கல்வி பணியில நாம் ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். அதோடு நல்ல கல்வி, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்குத்தான் தீனியாத்து கல்வி. இப்பொழுது இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில சொல்லுகின்றார்கள், பள்ளிக்கூடங்களில இப்பொழுது கம்பல்சரி என்னவென்று சொன்னால் நீங்கள் யோகா கற்றுத்தர வேண்டும், உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். யோகா, யோகா வேற ஒண்ணும் இல்லை. நம்ம தொழுகையை அஞ்சு நேரம் தொழுது வந்தாலே அதுவே யோகா தான். காலையில ஃபஜ்ருவத்துல எழுந்திருந்து நம்முடைய குழந்தைகள் ஃபஜ்ரை தொழுது விட்டு அந்த நாளை தொடங்கினாலே முசிபத்தை எல்லாம் பறந்துடும். அதிலே உட்கார்ந்து அந்த காலை அமைதியான நிலையிலே நாம் தஸ்பிகளை ஓதிக்கொண்டு நம்முடைய குழந்தைகள் இருந்து இருந்தால் அதுதான் யோகா, வேற என்ன? அமைதி. அவர் என்ன செய்யற, நீங்க வாங்க இங்கிட்ட உட்கார்ந்துருங்க, அமைதியாக இருங்கள். அதோடு இப்பொழுது புதிதாக கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க என்ன, சிரிப்பு, சீரியஸ் திங்கிங், சிரிப்பு. சிரித்தால் நோய் விட்டு போகும். உடனே சிரிப்புக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கு பீச்சு எல்லாம் மெட்ராஸ் அங்கங்க பார்த்தாலுமே எல்லாரும் கூடி, அதாவது கூடி நின்று, இட் இஸ் ஏ ஜாயிண்ட் வெஞ்சர். அனைவரும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பகிர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அளவலாவி மனம் விட்டு, அதெல்லாம் நம்ம அங்க தகலையும் உட்கார்ந்து எல்லாருமே உட்கார்ந்து நம்ம இந்த மாதிரி முக்கியமான ப்ரீச்சிங்ஸ், நல்லவர்களுடைய சொற்களை, நல்ல நிலைகளை, ஹதீஸ்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு வர வேண்டும் என்பதற்காக மதரசாக்களில அந்த கல்வியையும் நாம் விட்டுவிடக் கூடாது. இட் இஸ் ஏ டூ ட்ராக். அதை நம்ம விட்டதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பின்தங்கி இருக்க நிலைமையை அடைந்து விட்டோம். ஆக ரெண்டு ரயில் தண்டவாளங்கள் இருந்தா அதுல எஞ்சின் ஒழுங்காக செல்லும். அதிலே நம்முடைய சமுதாயம் ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் பின்பற்றி நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது. புள்ளிருவிகள் எங்கிருந்து பெறப்படுறாங்க, பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மரத்தை வெட்டுவதற்கு மரமே கோடாரி கொடுக்கின்றது, கோடாரிக்கு கைப்பிடி கொடுக்கின்றது. அந்த மாதிரியாக சில சமுதாய துரோகிகள் இருக்கின்ற காரணத்தினாலதான் நீங்க அதை செய்யாத. இந்த ஊர்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சீங்கன்னா அவர் இப்படிப்பட்டவரு, இவருக்கு நீங்க பெர்மிஷனை கொடுக்காதீங்க, இப்படி ஒரு குரூப். இந்த மாதிரி எல்லாம் இல்லாம பரவாயில்லப்பா, இந்த ஊர்ல ஏதோ ஒரு நல்லது செய்வதற்கு அவருக்காவது மனம் வந்து ரெண்டு பேரை சேர்த்து வந்து செஞ்சிருக்கிறாரு, அதற்கு நாம் ஆதரவு கொடுப்போம். அந்த அளவுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி இருந்து இந்த கல்வி பணியை நாம் செஞ்சு அதோடு பெண்களுடைய கல்வியையும் இருக்கக்கூடியதில் கொஞ்சம் எட்டாவது வகுப்போட நம்மளுடைய குழந்தைகள் படிப்பை நிறுத்தி விடுகின்றன. அந்த நிலையை கொஞ்சம் அகற்றி அதிலிருந்து மீண்டு இன்றைக்கு இருக்கின்றது வசதிகளை வாய்ப்புலாம், அதில் கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய உலக நடப்புகளில் தொலைக்காட்சி பார்த்தல், பத்திரிகையில உள்ள செய்திகளை படித்தல், இதில் வந்து என்ன சிதறல்கள், அதற்கு நம்முடைய குடும்பத்தில் நாம் அவர்களை வளர்க்கின்ற முறையிலே தான் அதை மாற்ற செய்ய முடியும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஓரளவு கட்டுப்படுத்தி நல்ல கல்வியை, ஒழுக்கம் சார்ந்த கல்வியை நம்முடைய குழந்தைகள் அனைவரும் கற்று தேர்வதற்கு இருக்கின்ற கல்விச்சாலைகளிலே நாம் சென்று தொடர்ந்து படிப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாயத்தினர் என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு நல்ல நிலையை நிச்சயமாக அடைய முடியும். அதில் அரசிடம் எத்தனையோ சலுகைகளை சொல்லுகின்றார்கள், நமக்கு இருக்குண்டு, ஆனால் அவை அத்தனையும் பெயர் தாங்கிகளாக பேருக்கு இருக்கின்றது. நடுவன் அரசிலே நமக்காக சிறுபான்மை சமுதாய முன்னேற்றத்திற்காக 1400 கோடி ஒதுக்குவதற்காக அனௌன்ஸ் செய்கின்றார்கள், அறிவிப்பு செய்கின்றார்கள். உடனே பிஜேபி என்ன சொல்றான், எங்கள் இந்துக்களையும் அதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மட்டும், சீக்கியர்களுக்கு மட்டும் நீங்கள் செய்தால் நாங்கள் எதிர்ப்பு செய்வோம் என்ற அளவிற்கு. இப்பொழுது நம்ம ஹஜ் பயணத்திற்கு அதுல ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன, அதில் நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் சப்சிடி ஓரளவிற்கு அவர்கள் ஈடுகட்டக்கூடிய பணம் சொல்றாங்க, அதுவே தேவையில்லை என்று ஒரு ஆர்டிகல்ல நம்மளுடைய உலமா பெருமக்கள் எல்லாம் சுயமாக நாம் சென்று வருவதுதான் நல்லது, பிறருடைய அந்த நிதி உதவியை பற்றி செல்வதில் அது கூடுமா கூடாதா என்று ஒரு விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நான் அதுக்கு போல, நீங்க எங்களுக்கு செஞ்சா எனக்கு இமயமலைக்கு போறதுக்கு காசு விடு. ஆக நலிவுற்ற சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை அரசு செய்தால் உடனே அதற்கு எதிர்ப்பாளர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய மக்கள் ஊபி, பீகார், போபால் இங்கெல்லாம் பார்த்தா நாம் இந்த நாட்டை கட்டி ஆண்ட சமுதாயம், இந்த நாடு நம்முடைய கண்ட்ரோல்ல கிட்டத்தட்ட 700 ஆண்டு காலம், உலகத்திலே அதனுடைய எக்கோ இல்ல. அங்க மதரசா கல்வி அதை அங்கீகரிக்கின்றார்கள் அரசாங்கம், மதரசாவிலே ஓதி படிச்சு அதோட இந்த நாட்டு நடப்பு கல்வியை படித்தாலும் அந்த பட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகின்றோம் என்று அரசு சொல்லுகின்ற பொழுது இவர்கள் ஆளாய் கத்துகின்றார்கள். நமக்கு பெரிய பல்கலைக்கழகம் ரெண்டு இருந்துச்சு, உஸ்மானியா பல்கலைக்கழகம், அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம். இப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தனித்துவத்தை எல்லாம் மாற்றி இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள், நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதெல்லாம் பறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இந்த நிலைமை எல்லாம் ஏன் வருகின்றது? நம்முடைய சமுதாயத்திலே அதிகம் அதிகம் படித்தவர்கள், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் சுயநல விரும்பிகளாக இல்லாமல் பொதுநல விரும்பிகளாக மாறி செயல்படுகின்ற பொழுதுதான் நம்மளுடைய நிலைப்பாட்டை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி தக்க வைத்துக் கொள்வதற்கு கல்வி மிக மிக அவசியம். அந்த கல்வியிலே நம்மளுடைய குழந்தைகள் சம்பாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதெல்லாம் இருந்தாலும் இவர்கள் அதனுடைய படிப்பினை படித்து அதன் மூலம் வருகின்ற பொழுது நல்ல நிலையை அடைய முடிகின்றது. இப்பொழுது கல்விக்கூடங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப முன்னெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜே நம்ம காலேஜே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொறியியல் கல்லூரிகளை ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல கல்லூரிகள் நாம் வைத்திருக்கின்றோம், அதுலேயும் பொறாமப்படுறாங்க, நல்ல கல்வியை செஞ்சு கொடுக்காங்களே. அதனாலதான் சட்டம் போடுறாங்க, சிறுபான்மை பள்ளிக்கூடம் என்று சொல்லுகின்ற அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சிறுபான்மைக்கு தானே பள்ளிக்கூடம் நடத்துற, அதுல 50% சிறுபான்மை என சேரு, அது ஒரு நல்ல திட்டம் தான், நியாயமா பார்த்தா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறோம், சிறுபான்மையினருக்கு என்று உனக்கு அந்தஸ்து வேணும் என்று சொன்னால் அதிலே படிப்பவர்கள் 50% கண்டிப்பாக, அப்ப ஏழை எளியவர்களுக்கு இடம் கிடைக்கும். ஆனா நம்மளும் அது செய்யறதில்லை. நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளும் என்ன செய்யறோம்னா பேத்து பார்த்து பண்ணி இவங்கெல்லாம் ஒன்று இழுத்து விட்டாதான். இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில சிறுபான்மை கல்லூரின்னு சொல்ற போது உடனே ஆந்திரா மைனாரிட்டி தெலுங்கர்களை கூப்பிட்டு ஒரு 10 இடம் தர்றது, சௌராஷ்டிரா கூப்பிட்டு 10 இடம் தர்றது, முஸ்லீம் போனா இடம் தர்றது இல்லை. அதனாலதான் அவர் எந்த சமுதாயத்தின் சார்பாக நீ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதோ, கல்லூரி ஆரம்பிக்கின்றாயோ, அல்லது தொழிற்கல்வியர்கள் ஆரம்பிக்கின்றாயோ, சிறுபான்மை என்ற அந்தஸ்து தேவைப்பட்டால் உன்னுடைய சமுதாய மக்களை 50% சேரு, அப்ப கண்டிப்பா சேர்த்தா நம்மால் படிப்பான்ல. அதே படிப்புகள் எல்லாம் வர வேண்டும், அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். கல்வியின்பால் நீங்கள் அனைவரும் அக்கறை கொள்ள வேண்டும். நல்ல ஒழுக்கம் சார்ந்த கல்வி, வாழ்க்கை கல்வி மட்டுமல்லாது தீனியாத்த கல்விக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இரண்டு கைகள் சேர்ந்தால்தான் ஓசை, ஒரு கைனா ஓசையே வராது. அதனால ரெட்டை அந்த ரயில் தண்டவாளம் போல அதுல சமுதாயம் என்னும் ரயில் நல்ல விதமாக ஓடுவதற்கு கல்வியில அனைவரும் அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக பெண்கள் கல்வியிலே இன்னும் கொஞ்சம் நம்ம கருத்துக்களை கவனத்தை செலவழித்து அவர்களையும் முன்னேற்றுவதற்கு இப்ப ஓரளவு இருக்காங்க. மதிப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு 1180 மதிப்பெல்லாம் எடுக்கக்கூடிய பிளஸ் டூல பாக்குற பொழுது, போன ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் நம்முடைய பெண் குழந்தை ஒன்று மாநில முதல் மாணாக்கியாக மூவரிலே ஒரு ஒரு பெண் வந்திருக்கின்றது. அடுத்து இரண்டாம் நிலை, இந்த மாதிரிலாம் மதிப்பெண்களை எடுக்கின்றால் அவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் அதிகப்படுத்தினால் நல்ல விதமாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நேரத்திலே எனக்கு இத்தகைய அருமையானதொரு வாய்ப்பினை நல்கி உங்கள் அனைவரிடமும் இந்த கல்வியை பற்றி சிறிது என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதி அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
முக்கியமான தகவல்கள், தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் உங்கள் சமுதாயத்துக்கு அரசாங்கத்திலிருந்து உதவிகள் இருக்குது, எவ்வளவு தூரம் அவர்கள் ஈடுபாடு இருக்குது என்பதெல்லாம் மிகவும் புரியவர்கள் கூட சொல்றாங்க. நம்ம ஊரைச் சார்ந்த பெரியவர்கள் அமைப்புகள் நிறைய பேர் தெரியும். அரசாங்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய அமைப்பாளர் நீங்கள் அதனுடைய முயற்சிகளை செய்யும். அதுக்கும் சொன்னாங்க நல்ல ஒத்துழைப்பு, எல்லாருமே இவர்கள் மேம்பட உழைக்கணும், ஒத்துழைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒத்துழைப்பு இருக்கணும். பாருங்க, நான் யார் தேர்வுல ஒரு சகோதரர் என்பதுனாரு, மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்டணுங்க, காசே ரூபாயே இல்லைங்க போயிட்டார். கடைசி அவங்களுக்கு நான் பிஎஸ்ஏ ரஹ்மான் நம்மளுடைய இடி அஸ்கானுடைய வைஸ் சேர்மன் அவர்கள் பீகார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ட்ரஸ்ட் சார்பாக ஜக்காத்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏழை இளைஞர்களுக்குள்ள ஜக்காத் காசை வந்து படிப்பு ஃபீஸ் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். அப்புறம் அவரை எல்லாம் அப்ரோச் பண்ணேன், ஃபார்ம் மாதிரி அப்படின்ட்டாங்க இப்படின்ட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசி 2 வருஷம் நாங்கள் வசூல் பண்ணி அவர் இதே கட்டணும், 2 வருஷம் மகனுக்கு ஃபீஸ் தான் கட்டணும். 3வது வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போனால் ஹஜ்ஜி வந்துருக்காரு கேட்டேன், என்ன பொண்டாட்டி ஆசைப்பட்டேன் ஹஜ்ஜி வந்தேன்னு, பொண்டாட்டி ஹஜ்ஜி வந்தார் இவர் கேட்கணும், ஹஜ்ஜி வந்துருக்கார். இப்போ ஹஜ்ஜிக்கு தான் முன்னாடி வந்து 2வது மனைவியை கொண்டு விட்டு வர அளவுக்கு பழக்கத்தில் இருக்கும்போது நம்மகிட்ட தான் இந்த வசூல் காசு வாங்கக்கூடாதுல்ல, அவர் தக்காது தகுதியானவரா? இப்போ சரியான வேற ஒரு ஆளுக்கு அதுக்கு பிரயோஜனப்பட்டுருக்குமா இல்லையா? இப்போ அதான் ஏன் அவர் மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிப்பது இருந்தால் அதை இந்த மாதிரியான ஒரு மிஸ்யூஸ் பண்ணாமே நம்ம இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நியமப்படுத்திக்கிறேன். ஏன்னா நம்மளை உபயோகப்படுத்துறதை கட்டாயம் பண்ணணும். அப்போ தான் உதவி பண்ணவங்களும் உதவி செய்யறதுக்குள்ள மனசு நல்ல ஒரு வந்தவன அடுத்த ஒரு நல்ல ஆள் வரும்போது கூட உண்மையே தகுதி உள்ளவர்களானா அது உதவி தான் வர்றாருன்னு நமக்கு ஒரு சந்தேகமாக. கல்வியோட முக்கியத்துவம் முக்கியமான தமிழ்நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்தில் அது தமிழ்நாடு கடமைப்பட்டிருக்கிற சமுதாயம் சொன்னால் நான் முறையே சொல்லிக்கிறேன், என் முகத்தை சேர்ந்த பிஎஸ்ஏ ரஹ்மான் அதுவும் அலுவலர் தான். மாஷால்லா அவருக்கு இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் ஒரு வியாபாரம் போகிற அந்த காலத்தில் அவருடைய சரித்திரங்களை படித்தாலும் தெரியும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் மேம்படுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எவ்வளோ தூரம்னு சொன்னால் அவர்கள் இப்போ ஸ்கூலிலேருந்து கொழும்புக்கு வியாபாரம் பண்ணது பிறகு அப்புறம் கூட ஊரில் கீழே பள்ளிக்கூடம் திறந்துருக்காங்கன்னா படிக்கிறதுக்காக வியாபாரத்தை விட்டுட்டு வந்து படித்தாங்க. அப்புறம் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் முதல் முதல் செய்த காரியம் மெட்ராஸில் கிறிஸ்டன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணது தான், உடனே கிறிஸ்டன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த ஒழுக்கத்தையும் வரும்போது இப்போ எப்படி படிக்கிறாங்கன்னு பண்ணிட்டு பார்க்க மாட்டாங்க. வந்து ஒவ்வொருடைய மாணவர்களுடைய கையில் வரல, நகங்கள் எப்படி இருக்குது, அது இருக்குது, சுத்தமாக இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்திலேயே பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்டன் ஸ்கூலில் தீனியார் கல்வியும் வச்சுருந்தாங்க. காலங்காலமாக மார்க்க கல்வி என்பது தனி, உலகக் கல்வி தனி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்கு. ஆனால் அப்போவே கிறிஸ்தவ ஸ்கூலில் முதன்முறையாக உலகக் கல்வி இருந்தாலும் மார்க்க கல்விக்கும் ஒரு ஆளுமை நிற்க அவங்க மார்க்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சைமல்டேனியஸாக கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் அது இல்லை ஸ்கூலில் பண்ணணும், பண்ணுறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு மார்க்க கல்வியும் தெரிய மாட்டாங்க. ஏன்னா நல்ல ஒழுக்கத்தை மார்க்கம் தான் கற்றுக் கொடுக்கும், உலகக் கல்வியில் கிடைக்காது. நல்ல ஒழுக்கம் என்பது மார்க்கத்தில் தான் கிடைக்கும். உலக அதாவது மார்க்கத்தோடு சில முக்கியமான அடிப்படை விஷயங்களும் தெரியலை. இது ஒரு அன்னைக்கு ஒரு தடவை ஒரு ஆண்முடைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் கூட வந்தார், ஒரு வங்கியில் வேலை பார்க்குறாரு, எம்பிஏ படித்தவர், இஸ்லாமானால். அவர்கிட்ட ஒரே ஒரு கல்வியும் கேட்டேன், ஏங்க உங்களுக்கு ஈசா வயசோட வாப்பா பேர் என்னங்க அப்படின்னு கேட்டேன். தெரியும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறார். இல்லைங்க வாப்பா இல்லாமல் அல்லாவுடைய எப்படி நாட்டப்படியும் அன்னை மரியம் கன்னி மரியம் பிறந்தவங்க சொன்னால் அப்படியான்னு கேட்குறாரு. இந்த கேள்விகள் நம்மளுடைய சகோதரருக்கு தெரியலை. இதான் மேனவர்கிட்டனா நல்லொழுக்கம் என்பது எல்லாமே குரான்லேருந்து வர்றது தான். நம்ம குரான் கல்வி என்பது வேற இல்லை. குரான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் எப்படியோ ஒற்றம் அது எப்படி படைச்சிருக்குன்னு பாருங்க, நீங்க எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு பாருங்க, அவர் வானத்துக்கு முன்பு சென்று பாருங்க, என்ன சமுத்திரத்தை பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க பாருங்க, தொடர்ந்து என்ன பண்ண பிராக் பார்க்கறதுக்கா? அவருடைய கல்விகளை தேடிக்கொள்ளுங்கள், அந்த எளிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் தூண்டுது. அதனால மார்க்க கல்வி, நல்லொழுக்க கல்வி என்பது
மிக முக்கியமான ஒரு இதுங்கிறதையும் இந்த ஆட்சியில் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது வந்து நாயம் செல்லாலோசனுடைய இந்த அதிசயம் என்ன, கற்றுக்கொள்பவனாயிரு அல்லது கற்றுக் கொடுப்பவனாயிரு அல்லது கல்வி கற்றுக்கொள்பவர்களுக்கு உதவியானனாக இரு. அந்த கல்வி கற்றுக்கிறதுக்கு நம்ம இன்னாமல் ஆதன உதவி எல்லாமே செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் இப்போ ஓரளவு நல்லபடியாக கல்வியை நல்லா படிக்கிறாங்க, ஆனால் பரிதாபமான நிலைமை, கல்வி கற்றவுடனே ஃபீஸு கூடி போயிருக்கு. வரதட்சணை ஃபீஸ் எனக்கு சொல்லுவாங்க, இன்ஜினியர் மாப்பிள்ளை 80,000, டாக்டர் மாப்பிள்ளா 1,00,000, அந்த மாதிரி ஒரு பிறந்த ஹராமான இருக்கா, அதையும் உபயோகக்கூடிய கருவியாகவும் இருக்குது. அது சைத்தான் சொல்கிறது, அது நம்முடைய சமயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நல்லா தலை பிடிக்க வேண்டிய இடத்த கரெக்டாக பிடிச்சிருவோம், அந்த இது ரொம்ப இதாக இருக்கணும். மூணாவது, இப்போ சமீபத்துக்கு ஒரு மெட்ராஸில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சகோதரர் சொல்கிறாரு, மா நல்லா படிக்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினான், என்னங்க நைட்டில் சுற்றுறான், ஃப்ரெண்ட்ஸும் போகிறான், சினிமாயுமே போகிறான், ஆனால் படிப்பு ஃபஸ்ட் ரேங்க் படிக்கிறாங்க. இன்னொரு எடுக்கிற மகன் செய்கிறார், மாநாட்டம் படிக்கிறார், ஆனால் நேரத்தில் வந்து படுக்கிறார், நேரத்தில் எழுந்திருக்கிறார். இப்போ ரெண்டு பேரும் யார் பெற்று மேலோட்டமாக பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது பெட்டமாக தெரியும். ஆனால் ஒழுக்க நல்லொழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். கேரக்டர் தான், ஏன்னா கேரக்டர் நாளைக்கு நிலையாக இருக்கும். ஆரம்பத்தில் வேண்டாம் படித்த படிப்பு உதவியாக இருக்கலாம், அந்த படித்த படிப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை, கேரக்டர் தான் இன்றைக்கும் நிலையாக இருக்கும். கேரக்டர் தான் நமக்கு லாங் ஸ்டாண்டிங்கே தரும். அது யூசுப் அலை இஸ்லாமுடைய தரித்திரம் முழுக்க முழுக்க அப்படி தான் தெரியுது. யூசுப் அலை இஸ்லாம் இந்த மணிக்குடைய கனவுக்கு விளக்கம் கொடுத்தவொடனே மணிக்கு என்ன சொன்னாங்க, அவரை அழைத்து கொண்டு வரங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே சமயம் அந்த யூசுப் அலை இஸ்லாம் நான் வரமாட்டேன், அந்த கையை நறுக்கி கொண்டு அந்த பெண்களுடைய நிலை என்னன்னு கேட்டு அந்த பெண்களுடைய சரித்திரம் எல்லாம் அந்த மணிக்கு கேள்விப்பட்டு யூசுப் அலை இஸ்லாமுடைய கேரக்டர் தெரிஞ்சிருச்சு. கேரக்டர் தெரிஞ்சவொடனே என்ன சொன்னாங்க, அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், நான் என்னுடைய அதிகாரியை நியமித்துக் கொள்கிறேன்னு. ஆரம்பத்தில் அவருடைய ஆற்றலை மைத்து ஒருக்கும் பார்க்கும்போது இன்டர்வியூக்கு தான் கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்ச உடனே இன்டர்வியூவே நடக்கல, அப்பாயின்மெண்ட் நடந்து போயிடுச்சு. இப்போ எது முக்கியம், என்னதான் கல்வி இருந்தாலும் நல்ல ஒழுக்கம் இருக்கு பாருங்க, கேரக்டர் அது ரொம்ப முக்கியம். அது நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்கிறத முக்கியமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, பெண்கள் கல்வியும் ரொம்ப முக்கியம்ங்கிறத சொன்னாங்கல்ல, எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. 8வது 12வது வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அதிகமான கல்வி பெண்களுக்கும் கொஞ்சம் தேவையாங்கிறது கொஞ்சம் சமுதாயத்தவர்கள் கொஞ்சம் அமைப்பாளர்கள் அது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், மீண்டும் இதுக்கு என்ன தீர்வுங்கிறது யோசிக்கணும். ஆண்களுக்கு அமைப்புகள் மூலமாக நீங்கள் எவ்வளவுனா கல்வியை கற்றுக் கொடுங்க, எவ்வளவுனா படிக்கணும், அது மூலமாக குடும்பம் பெண்களுக்கு அதிகமான கல்வி கற்றுக் கொடுக்கும்போது அது பிரயோஜனப்படுதா சமுதாயத்துக்கு. டாக்டருக்கு படிக்கிறது, டாக்டர் படிக்க உடனே எங்கே இருக்குது டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அவர் அமைப்பிலேருந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாக்டர் படிச்சு 5 வருஷம் 6வது வருஷம் கல்யாணம் பண்ணி சௌதியில் போய் மாப்பிள்ளையோட உட்காந்துருக்கு. இப்போ யார காசு அதை படிச்சிச்சு, இப்போ அந்த காசுக்கு என்ன கணக்கு, என்ன பிரயோஜனம் அப்போ? அப்போ அதனால் படிக்க வைக்கணும், பெண்களை படிக்க வைக்க எந்த மாதிரி கல்வி அது சமுதாயத்துக்கு உபயோகப்படுமா என்று பார்த்து தான் படிக்க வைக்கணும். ஏன்னா எப்படி கல்யாணம் முடிஞ்சால் மாப்பிள்ளை தொழில் கேட்கணும், இன்றைக்கி பிகாம் படிக்கிறது, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறது படித்து இன்றைக்கி தனியாக பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவா செய்து. அதிகமான படிக்கிறதுக்கு நிச்சயமாக பெண்கள் அதுவும் படிக்காமல் இருக்கணும்னு சொல்லவே இல்லை, நிச்சயமாக பெண்கள் படிக்கணும். பெண்களுக்கு எந்த மாதிரி கல்வி பெண்களுக்கு வேணும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். தீனியாத்துடைய கல்வி, மார்க்குடைய கல்வி அது ரொம்ப முக்கியம். அவருடைய கல்வி அவனுடைய இதில் சிரமமாக இருக்கணும். ஹயாத்ரி ஷேக்ஜிதா அவரோட சொல்லுவாங்க, கரைஞ்சா அங்கே பார்த்தா இஸ்லாமான பொண்ணு பேர் என்னமான்னு கேட்டால் பேர் சொல்லுவான், என்னமா ஆமினா செல்வராஜுங்க பேர். ஏன் ஆமினா டாக்டர் பண்ணாங்க, செல்வராஜ் லவ்வா பற்றி கல்யாணம் வச்சு. ஏன் அடிப்படை மார்க்கத்துடைய ஒரு வசனம் தெரியல. அல்லாத பீனா சொல்கிறான், உங்களை கவரப்படக்கூடிய பெண் ராஜகுமாரியாக இருந்தாலும் காதில் ஈமான் கொண்ட ஒரு குப்பை கூட்டுற பெண்மணி பெற்று அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி உங்களை கவரக்கூடிய ராஜகுமாரனாக இருந்தாலும் குப்பை கூட்டக்கூடிய அந்த ஏழை ஒரு மூமியானம் பெற்றுருக்கான். அப்படி தான் அந்த பெண்களுக்கு தெரியணும். அதனால் அதிக கல்வி, அதை விட அதிகமான மாப்பிள்ளை சொன்னாங்க, ஈகோ ப்ராப்ளமாக வந்துருக்கு. அதனால் நிச்சயமாக பெண்கள் கல்வியை முன்னேறும். நாயம் செல்லாலும் ஆண்கள் பெண்கள் ரெண்டுவருமே கல்வி வேணும் தான் கேட்டாங்க. பெண்கள் எந்த மாதிரி கல்வி என்பதை அமைப்புகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கிறேன். நேரமாகிடுச்சு, அதனால அப்புறம் வந்துச்சு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த மத்திய தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு உள்ள ஒத்துழைப்பை நாங்கி தொடர்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.